இந்த இரப்போஜன ஆராதனைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் 2 கொரிந்தியர் 3:18. ரெண்டு கொரிந்தியர் 3:18. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். We all with open face beholding as in a glass the glory of the Lord are changed into the same image from glory to glory even as by the Spirit of the Lord. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த சாயல், அந்த சாயல் என்றால் வேர்ட் இமேஜ், வார்த்தையின் சாயல், வேர்ட் இமேஜாக நம்ம இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறோம். செய்தியின் தலைப்பு வேர்ட் இமேஜ், பிரிங்கிங் எ பீப்புள் பேக் இன் டு த வேர்ட் இமேஜ். ஜீசஸுடைய ப்ரோக்ராம் என்னவென்றால் இந்த கடைசி காலத்தில் ஒரு ஜனத்தை வார்த்தையின் சாயலுக்கு கொண்டு வருகிறார். உலகமெங்கிலும் சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரர்களையும் கோத்திரங்களிலும் இருந்து ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு அவர்களை வேர்ட் இமேஜாக கொண்டு வருகிறார். Bringing a people back into the word image. வார்த்தையின் சாயலுக்கு திரும்ப கொண்டு வருவது, அதுதான் இயேசு கிறிஸ்து அது செய்கிறார். நீங்கள் வேர்ட் இமேஜாக மாறிக்கொண்டு வருகிறீர்களா? வேர்ட் இமேஜாக நம்ம மாறினோம் என்றால் ஒரு நாளிலே நம்ம வந்து மறுரூபப்படுவோம். மறுரூபம் தான் குளோரிஃபிகேஷன், குளோரிஃபைடு அடைவோம். ரேப்சர் வரும்பொழுது நம்ம குளோரிஃபைடு அடைவோம். ராப்சர் வரும்பொழுது நம்ம குளோரிஃபிகேஷன் அடைய வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்கள் வேர்ட் இமேஜாக மாறணும், வார்த்தையின் சாயலாக மாற வேண்டும். நமக்கு ஒரு வேர்ட் பாடி இருக்கிறது. அதனால் நான் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா எப்படி சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு வேர்ட் பாடி இருக்கிறது, வார்த்தையின் சரீரம். அந்த சரீரம் வந்து அது அழிஞ்சு போகாது, அது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது. அது வியாதி இல்லை, முதுமை இல்லை. பிரதர் 6 பரிமாணத்தில் போய் அந்த சரீரத்தை பார்த்தார். அங்கே வழுக்கு தலை இல்லை, அவருக்கு முடி வந்து விட்டது, அவருடைய ஷோல்டர் வந்து தொங்கி இருந்தது, ஷோல்டர் நிமிர்ந்து விட்டது, தோலில் சுருக்கம் இருந்தது, அந்த சுருக்கம் எல்லாம் சரியாயிட்டு யங் மேனாக மாறிட்டார். அதான் வேர்ட் இமேஜ், அது வேர்ட் பாடி. இப்போ நம்ம இருக்கிறது ஃப்ளஷ் பாடி, மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய சிந்தையிலிருந்து அந்த வேர்ட் பாடியை பைபாஸ் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போகாமல் அவருடைய சிந்தையிலேருந்து நம்ம மாம்சத்தில் வந்துட்டோம். இந்த பாடி வந்து நம்ம பெற்றோர்கள் மூலமாக அதை பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக உலகத்திலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள சீ ஜீன் ஆஃப் லைஃப் அவர் வைத்திருக்கிறார். அந்த ஆட்ரிபியூட் நமக்குள்ளே இருக்கிறது, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது என்றால் உறக்க நிலையில் இருக்கிறது, டார்மெண்டிங், உறக்க நிலை, டார்மெண்ட் ஸ்டேட்டில் அது இருக்கிறது. ஒரு நாள் வார்த்தை வரும்பொழுது என்ன செய்கிறது என்றால் அந்த வித்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்ம கோதுமையோ நெல்லையோ அல்லது வெந்த தானியத்தையோ நம்ம பேக் பண்ணி செல்ஃபில் வச்சிடலாம், அது எத்தனை வருஷத்துக்கும் வச்சிடலாம், அப்படியே இருக்கும். ஆனால் அதை வந்து தரையில் போட்டு தண்ணி ஊற்றுனா அது முளைக்கும், அல்லது அது அப்படியே இருக்கும். அதான் உறக்க நிலையில் இருக்குது. நம்முடைய அங்கே நமக்குள்ளே ஆண்டவர் ஜீவனை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். இஸ் ஓன் லைஃப் இஸ் பிளேஸ் இன் அவர் சோல், நம்முடைய ஆத்மாவிலே அதை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் அது அப்படியே தான் இருக்கிறது. ஒரு நல்ல சத்தியம் வரும்பொழுது, ஒருவேளை சிறு வயசில் வரலாம், அல்லது வாலிப வயதில் வரலாம், அல்லது ஓல்ட் ஏஜில் வரலாம், அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது அந்த சோல் வந்து உயிர்ப்பிக்கப்படுது. அதில் ஜீவன் இருப்பதனால உயிர்ப்பிக்கப்படுது, ஜீவன் இல்லைன்னா உயிர்ப்பிக்கப்படாது. ஒரு வித்தில் ஜீவன் இல்லைன்னா அது முளைச்சா முளைக்காது. அதான் குயிக்கனிங் பவர். என்ன செய்கிறது என்றால் நம்முடைய சீடு, நம்ம சோல் உயிர்ப்பிக்கப்படுது. பின்பு என்ன செய்கிறது என்றால் டிரான்ஸ்ஃபார்மிங் பவர், மறுரூபப்படுத்தும் வல்லமை வந்து நம்மளை வேர்ட் இமேஜாக மாற்று. ஒரு வித்தில் ஒரு அந்த பவர் இருக்கிறது, மறுரூபப்படுத்தும் வல்லமை இருக்கிறது. ஒரு மாமரத்து விதையை வைத்து கொண்டால் அதில் வந்து மறுரூபப்படுத்தும் வல்லமை இருக்கிறது. அது முளைச்சி அது வளர்ந்து வளர்ந்து அது பெரிய மரமாக வந்து மாம்பழங்களை கொடுக்கும். எல்லாமே அந்த வித்தில் இருக்குது. அது என்ன செய்கிறந்தால் தண்ணீரை குடித்து அது வந்து உரத்தை சாப்பிட்டு அது பெருசாக வளர்ந்து பிறகு வருஷந்தோறும் அது கனிகளை கொடுக்கறது. எல்லாமே அந்த வித்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வித்தில் அந்த ஜன அந்த மறுரூபப்படுத்தும் வல்லமை இருக்கிறது. அது ஒரு பெரிய மாமரமாக மாற வேண்டிய அந்த பவர் அங்கே பொட்டென்ஷியலாக இருக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால் அந்த வல்லமை வந்து அதை மறுரூபப்படுத்தி அதை கொண்டு வருகிறது, வேர்ட் இமேஜாக கொண்டு வருது. எல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கதை சொல்கிறேன். ஒரு ஆவிக்குரிய அனுபவம், நீங்கள் இதெல்லாமே அதை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம வார்த்தையை கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுலமேல வந்துங்க வார்த்தையை கேட்டு தேவ சமூகத்திலே கேட்டு கேட்டு இதை என்ன சொன்னாலும் அங்கே ஆண்டவர் நம்மளை அங்கே எப்படி நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அது அந்த சாயலை நம்ம அடைகிறோம். அந்த சாயலை நம்ம அடைந்து என்ன சொன்னோம், வேர்ட் இமேஜாக மாறுகிறோம். நம்முடைய அங்கே வேர்ட் பாடியினுடைய இமேஜாக மாறுறோம். அந்த வேர்ட் பாடி பாவம் செய்வதில்லை, அது பெர்ஃபெக்டாக இருக்கிறது. இந்த பாடி பாவம் செய்கிறது, ஆனால் அந்த பாடி பாவம் செய்யலை. அதை போலவே நம்ம மாறுகிறோம். அதுதான் வேர்ட் இமேஜ். அந்த சாயலாகத்தானே, அந்த சாயலாகத்தானே வேர்ட் இமேஜாக நம்ம வந்து மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அந்த ராப்சர் வரும் பொழுது நம்முடைய தியோபனி பாடி அங்கேருந்து வரும். இது அது வந்து என்ன செய்யும் என்றால் நம்ம இந்த இந்த பிளஸ் பாடியை சந்திக்கும் பொழுது இது வேர்ட் இமேஜாக இருந்துச்சுன்னா குளோரிஃபிகேஷன் அடைஞ்சிடும். ரெண்டும் வந்து அது வந்து சந்திக்கும் பொழுது அது என்ன செய்யும் என்றால் அது குளோரிஃபிகேஷன் அடையும். ஒருவேளை நம்ம மரித்து போனால், கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக ராப்சருக்கு முன்னதாக மரித்து போனால் நம்ம அந்த வேர்ட் பாடிக்குள்ளே நம்ம போயிடும். இந்த சோல் வந்து அந்த வேர்ட் பாடிக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது அந்த வேர்ட் பாடியில் நம்ம ஜீவிப்போம். ராப்சர் வரும் பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தோடு முதலாவது எழும்பார்கள். அந்த 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 வேர்ட் பாடி இங்கே வரும், வந்து இங்கே நம்ம சரீரம் வந்து உயிர்த்தெழும். இந்த ரெண்டும் சேரும் பொழுது குளோரிஃபிகேஷன் அடையும். சில ரெண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம். ஒன்று சொல்லிக்கிற 4:16 நம்ம வாசிக்கிறோம், 16:17 வாசிக்கிறோம், 1 Corinthians 15:51-52 வாசிக்கிறோம். நேரம் நமக்கு இல்லை. அதனால் இதுதான் நாம் நம்மை குறித்து தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் வேர்ட் இமேஜாக மாற வேண்டும், வார்த்தையின் சாயலாக மாற வேண்டும். நம்ம சர்ச்சைக்கு வந்தோம், பாஸ்டர் ஞானசாரம் கொடுத்தாரு, அவர் நமக்கு கல்யாணத்தை கட்டி வைக்கணும், அவர் எல்லாம் செய்யணும், அது அவர் மேலே விழுந்த கடமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது சாபனத்தில் அது மாதிரி நம்ம சத்தியத்தை அறியணும். அதான் சாபன உபதேசம் என்ன சொன்ன காலையில் சொன்ன மனுஷங்களை பிரியப்படுத்துகிற உபதேசம். நம்ம வந்து சத்தியத்தை ரிவீல் பண்ணுறோம். சத்தியம் என்னன்னு தெரியணும். இது ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராமாக இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சன் ஆஃப் மேன், மனுஷகுமாருடைய ஊழியத்தை அவர் செய்தார். கடைசி காலத்தில் மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. நீங்கள் மத்தேயு 13 வாசிக்கும் பொழுது 7 சபை காலங்கள், 7 parables வந்து 7 சபை காலங்களை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து 7 சபை காலங்களை பேரபிள்ஸாக அங்கே சொல்லிவிட்டார். அது வேர்ட் ஃபார்மாக இருக்கிறது, வெளிப்படுத்தல, அது ரியாலிட்டி ஃபார்மாக இருக்கிறது. இப்பொழுது நமக்கு அந்த உண்மையாகவே 7 சபை காலங்கள் எப்படி நடந்தது என்று நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே அவர் ஓமையாக சொல்லிட்டார். அதேபடி துல்லியமாக நடந்திருக்கு. வெளிப்படுத்தல் 2:3 அங்கே சிம்பிள் ஃபார்மாக அங்கே யோவான் சொன்னான். இன்னைக்கு ரியாலிட்டி ஃபார்மாக நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறு. மத்தேயு 24 செவன் சீல்ஸ் ஆயிருக்கு. இயேசு செவன் சீல்ஸை பேசினாரா? பேசினாரு. அது எங்கே இருக்குது? மத்தேயு 24 எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து செவன் சர்ச்சேஸையும் பேசினார், செவன் சீல்ஸையும் பேசினார். வெளிப்படுத்தல் 6 நம்ம வந்து செவன் சீல்ஸை நம்ம வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் தேவன் இறங்கி வந்தார், செவன் ஏஞ்சல்ஸோடு இறங்கி வந்தார். அந்த ஏஞ்சல்ஸ் தான் அந்த கிளவுடை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் வெண்மையான மேகம் அங்கே வந்தது. பரலோகத்திலே ஏறக்குறைய 1.5 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. வெளிப்படுத்தல் 10:1, வெளிப்படுத்தல் 8:1 நிறைவேறி விட்டது. இப்போது நம்ம லிட்டில் டைமில் இருக்கிறோம். 1965 கத்தர் வந்து தீர்க்க தரிசியை எடுத்துக்கொண்டார். 1963 1965 வரை 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ் வந்து 2 கணக்கு போட்டால் 2 கிடையாது, 3 ஆகுது. நீங்கள் 1 வந்து சேர்க்கணும் கணக்கில். அதனால் 65 63 64 65 3 இயர்ஸ் வந்து 1-man ministry, ஒரு மனுஷனுடைய ஊழியம். அது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. அது சவுட்டாக இருக்கிறது, ஆரவாரமாக இருக்கிறது. நம்ம வெட்டிங் சப்பருக்கு போகணும். இந்த கம்யூனியன் அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. வெட்டிங் சப்பர் காலையில் சொன்னேன், ட்ரம்ப் வந்து வெட்டிங் சப்பர். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகப்பட்டு ஆகாயத்திலே இயேசுவை நம்ம சந்திப்போம். அதனால் சவுட்டுக்கும் ட்ரம்புக்கும் மத்தியில் வாய்ஸ் ஆஃப் த ஆர்க்கேஞ்சல். இப்பொழுது பிரதான தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் இருக்கிறோம். மனவாட்டியின் சத்தமானது கடைசி சத்தமாக இருக்கிறது. ஃபைனல் ஏஜ், ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். இப்பொழுது நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். உங்களுடைய சத்தத்தை என்னுடைய சத்தத்தையும் பயன்படுத்துகிறார். அது ஆத்மாக்களுக்கு என்ன செய்திருந்தால் உயிர் மீட்சியை கொண்டு வரும். ஒரு ஆத்மாக்கு சத்தியம் சொல்லும் பொழுது அது குய்க்கன் ஆகுது. பின்பு வசனத்தை கேட்டு அது மறுரூபம் அடைகிறது, வேர்ட் இமேஜாக மாறுது. வார்த்தை ஆண்டவரை சந்திப்பதுக்கு ஆயத்தப்படும். சும்மா சர்ச்சைக்கு வந்தோம், நாங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணோம், நாங்கள் ப்ராஃபட்டை பிலீவ் பண்ணோம், இதுதான் எல்லாருடைய பேச்சும். நீ வேர்ட் இமேஜாக மாறி இருக்கியா? இந்த சத்தியம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த செய்தியில் இருக்கணும்னு தெரியாது. அந்த பாஸ்டருக்கு தெரிஞ்சால் தானே அவர் சபைக்கு சொல்ல முடியும். வர சொல்கிறீங்களா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, அது உண்மை ஃபேக்ட். அதை கடிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதனால் அவங்க தீர்க்கதரிசியம் விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பெரிய பைபிள் ஸ்டடி. இந்த மெசேஜ் வந்து ரொம்ப டீப்பான ஸ்டடி. பைபிள் காலேஜ் படித்தவங்கெல்லாம் இதை அறிய முடியாது. இது தேவனே வெளிப்படுத்தணும், அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்தணும். அனாயிண்டட் பிரீச்சர்ஸுக்கு தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. இப்போ நம்ம வேர்ட் இமேஜாக மாறும். நீ மெசேஜில் வந்தியா, வேர்ட் இமேஜாக மாறியிருக்கியா? வேர்ட் இமேஜாக வந்தால் தானே ரேப்சரில் போக முடியும். வார்த்தையின் சாயலாக மாறிக்கும். அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். லிட்டில் டைம். இப்போ அது 57 ஆகிவிட்டது. 57 1965 கத்தர் பிரதர் பென்காமே டிசம்பர் 24 எடுத்துக்கொண்டார். அதில் இப்பொழுது 2022 நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 57 வந்து இப்பொழுது ஆண்டவர் ஒரு ஜனத்தை bringing a people back into the word image, ஒரு ஜனத்தை வேர்ட் இமேஜுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த ஜனத்தை தான் அவர் மறுரூபப்படுத்த போகிறார். நீங்கள் அதில் ஒரு ஆளாக இருக்கணும், நான் ஒரு ஆளாக இருக்கணும். ஆமே. சத்தியமே தெரியலன்னா வேர்ட் இமேஜ்னா என்னன்னே தெரியாமலே நம்ம இருந்தால் எப்படி ராப்சரில் பங்கு பெற முடியும்? நாங்கள் தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறோம், நாங்கள் மெசேஜில் இருக்கிறோம், நாங்கள் ராப்சரில் போயிடுவோம், அவ்வளோ தெரிஞ்சால் போதாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமே. இந்த 7 திறக்கப்பட்டிருக்கிறது. 7 திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவே அதை செய்கிறார். அதனால் 7 காலங்களிலே அது நடக்கலை. 7 காலங்கள் முடிந்த பொழுது கத்தர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வருகிறார். முதல் 3 சபை எபேசு, சிமின்னா, பெர்கமு, பவுல் இரேனியஸ் மார்ட்டின், இவங்க வந்து ஃபஸ்ட்டு சீலில் வர்றாங்க. பவுல் இரேனியஸ் மார்ட்டின் இவங்க 3 ஃபஸ்ட்டு சீல். இதுதான் கரெக்டான படம். சிலர் வந்து இந்த எபேசு சபையை சிங்கன் போட்டு மற்ற 3 வந்து காளைக்கு போடுவாங்க, அது தப்பான படம். இதுதான் கரெக்ட் பிக்சர். அதனால் அந்த 3 அந்த அனாயிட்டிங் வருது, லயன் அனாயிட்டிங் வருகிறது. அந்த லயன் அனாயிட்டிங் பவுல் இரேனியஸ் மார்ட்டின் அவங்க வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் சத்தியத்தை சொல்லுகிறார்கள். அப்போஸ்தல உபதேசத்தை சொல்லுகிறார்கள். ஃபஸ்ட் சீல் ஓப்பன் ஆகிறது. காளையானது நீ வந்து பார் என்று இடிமுழக்க சத்தமாய் சொல்லுகிறது. அப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் ஒயிட் ஹார்ஸில் பிரயாணம் செய்கிறான். அவன் ஒரு ரிலிஜியஸ் ஸ்பிரிட் உடையவனாக இருக்கிறான். பக்திமான் போல அவன் ஒயிட் ட்ரெஸ்ஸை போடுகிறான். சிபிஎம்காரங்க ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க, தங்களை பக்திமான்களாக காமிப்பாங்க, வெளியரங்கமான பக்தியை காண்பிப்பார்கள். ஆனால் சத்தியத்துக்கு விரோதிகளாக இருப்பார்கள். ஒரு அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டு போனான். ஒரு ஆவியை வந்து கிரீடம் சூட்ட முடியாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு தான் கிரீடம் சூட்ட முடியும். அதனால் அந்திகிரிசுபின் ஆவியானது பின்பு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது, போப்புக்குள்ள வரும்பொழுது, போப்பு வந்து மூன்று கிரீடங்களை உடையவளா இருக்கிறார். அந்த கிரவுன் வந்து அங்கே த்ரீ கிரவுன்ஸ் அவர் உடையவராக இருக்கிறார். அது பாதாளத்துக்கும் பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் அவர்தான் அதிபதி, அவர்தான் கிங் என்று அவர் வந்து தன்னைத்தானே காண்பிக்கிறார். அங்கே நிசாயா என்ற இடத்துல வரும் பொழுது திருத்துவ பிரமாணத்தை ஏற்படுத்தி அவர்கள் திருத்துவத்தை நம்பாத எல்லாரையும் கொலை செய்தார்கள். உலகத்தில் ரோமன் கத்தோலிக்கு மாத்திரம் அந்த மார்க்கம் மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. அதன் பின்பு என்னன்னா அந்த கொலம்போ ஏஜ், அதான் தேத்திரா ஏஜ். அந்த தேத்திரா காலத்தில் கொலம்போவுக்கு என்ன ஆவி வருகிறதுனா ஆக்ஸ் அனாய்டிங் வருகிறது, தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பது. ரோமன் கத்தோலிக்கு மார்க்கமானது 6,80,00,000 கிறிஸ்தவர்களை கொலை செய்தது. அவங்க வந்து காளையை போல பலியாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதன் பின்பு நம்ம வரும்பொழுது லுத்தர் இதை என்ன சொல்லால் அந்த லுத்தர் வெஸ்லி அதுக்குள்ளே பெந்தகாசல் ஏஜ் அடங்கியிருக்கு. இது வந்து ரீஃபார்மர் ஏஜ் என்று சீர்திருத்த காலம். மார்ட்டின் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டார். அவங்க ராபோஜனத்தை வந்து அந்த சரி அந்த பிரெட்டை கொடுத்து இது நிஜமாகவே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்வார்கள். திராட்சரசத்தை கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாமியார் மட்டும் குடிச்சுக்கிடுவார். எல்லாருக்கும் சின்ன குழந்தைகள் முழுக்க கொண்டு நன்மை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த வேஃபர் கொடுப்பாங்க. அது உங்க அது வந்து என்னென்னா அது பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லலாம். மார்ட்டின் லூத்தர் அந்த வேஃபர் எடுத்து தரையில் போட்டார். இது பாடி இல்லை, ஒரு அடையாளம் தான். அதே போல் இந்த பிரெட் ஒரு அடையாளம் தான். இது பாடியாகவே மாறிடல, அவங்க அது பாடியாகவே மாறிடுதுங்கிறாங்க கத்தோலிக்க உபதேசம். அதனால் 95 காரியங்களை மார்ட்டின் லூத்தர் அந்த கத்தோலிக்க மார்க்கத்துக்கு விரோதமாக அவர் வந்து விட்டன்பர்க் ஜெர்மனியில் அந்த சபையில் ஆணி அடித்தார், நோட்டீஸ் போர்டு ஒட்டினார், ஜனங்களெல்லாம் படித்தாங்க கத்தோலிக்க மார்க்கம் தவறான மார்க்கம் என்று, அதிலிருந்து வெளியே வந்தாங்க. அதனால தான் அவங்க ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டன் அழைக்கப்பட்டார்கள். அங்கே ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கம் வந்தது. பின்பு வெஸ்லி வந்து பரிசுத்தமாக்கப்படுதல் உபதேசத்தை கொண்டார். அதுக்கு பின்பு பெந்தேகோஸ்டல் பீப்புள் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவின் வரத்தை பெற வேண்டும். நம்ம அப்போஸ்தல காலத்திலே பரிசுத்தாவின் வரத்தை பெற்றார்கள் என்று அவர்கள் அந்நிய பாஷை பேசுவதெல்லாம் வந்தாங்க. இது இந்த த்ரீ ஏஜஸ் வந்து லூத்தர் வெஸ்லி பெந்தேகோஸ்டல் இது வந்து சீர்திருத்த காலமாயிருக்கு. அது வந்து சர்தை பெலதல்பியா சபையை குறிக்கும், லவோதிக்கா சபையும் குறிக்கும். அதன் பின்பு ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட்டை கொண்டு வருகிறார். ஹலலுயா. அந்த ப்ராஃபெட் வந்து ஈகிள் அனாய்டிங் உடையவராக இருக்கிறார். ஆமீன். அதெல்லாம் இவங்களுக்கு பெந்தகோஸ்டல் பீப்புளுக்கு, வெஸ்லி பீப்புள், லூத்தர் பீப்புளுக்கு மேன் அனாய்டிங். அதன் பின்பு என்ன செய்யணும்னா அங்கே பிரதர் பென்காம் வரும்பொழுது ஈகிள் அனாய்டிங் வருது. தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகளை கழுகு கூப்பிடுகிறார். God always likened his prophet to eagles. அதனால் ஈகிள் அனாய்டிங் வந்தது. அந்த அனாய்டிங் தான் நம்ம மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இது என்ன சொல்ல நம்ம வந்து இந்த மெசேஜ் வந்து ஓப்பனிங் ஆஃப் த செவன்ஸ் ஏழு சபை காலங்கள் முடியும் பொழுது 1963 அது முடியப்படுது. கத்தர் இறங்கி வந்து பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து வேலை ஓப்பன் பண்ணும் பொழுது, முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது, இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேலை வந்திருக்கிறோம். கத்தர் தீர்க்க தரிசியை 3 இயர்ஸுக்கு பின்பு எடுத்துக்கொள்ளுகிறார். ஷவுட்டு முடிந்து விட்டது. இப்பொழுது நம்ம வாய்ஸில் இருக்கிறோம். இப்போ நம்ம ட்ரம்புக்காக காத்து கொண்டிருக்கோம். ரெண்டு அங்கே கத்தருடைய வருகை 3 ஸ்டேஜாக இருக்கிறது. ஷவுட், வாய்ஸ், ட்ரம்ப். இப்பொழுது நம்ம வந்து வாய்ஸ் நாட்களில் இருக்கிறோம். இதை என்ன செய்யறேன்னா நம்மளை வந்து வேர்ட் இமேஜாக மாற்றுது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களுக்கு இந்த செய்தி போகுது. மனவாட்டின் சத்தம் கடைசி சத்தம் அங்கங்கே அந்த செய்தி போகுது, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. நமக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ரியாலிட்டி ஃபார்மாக நிறைவேறு. அதனால் எந்த இடத்துக்காக போகும் பொழுது உங்கள் மெசேஜை கேட்டேன்னு சொல்கிறாங்க. பரலோகத்தில் போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்பொழுது அந்த ஸ்டேஜ் இருக்கு, ரியாலிட்டி ஃபார்மாக நம்ம மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய ஊழியத்தில் அது நடக்குது. அவனுடைய வார்த்தை நிறைவேறுது. நம்ம செகண்ட் ஃபோலில் இருக்கிறோம். நம்ம தேர்ட் ஃபோல்டுக்காக காத்திருக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் 33.5 years அவர் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியம் வந்து எப்படி ஆரம்பிக்குது என்றால் எப்படி முடிகிறது? ஒரு உமன் வந்து, ஏ உமன் ரிசீவ் த சீடு, இஸ்ரியானவள் ஒரு வித்தை பெறுகிறாள். பின்பு என்ன சொன்னால் அந்த வித்து, இஸ்ரியின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறது. லூக்கா 1 அதிகாரத்தில் என்ன செய்கிறார் என்றால் அந்த இஸ்ரி மரியாள் அந்த வித்தை பெறுகிறாள். காப்ரியல் தூதன் அந்த செய்தியை சொல்லும் பொழுது கர்த்தர் தனக்கென்று ஒரு சரீரத்தை, ஒரு பிளட் செல்லை கிரியேட் பண்ணுகிறார். ஒன் டே சைல்டு அங்கே கிரியேட் பண்ணுகிறார் மரியாளின் கர்ப்பத்தில். அதிலிருந்து அதை ஆரம்பித்து இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று அந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்படும்போது அவருடைய ஊழியம் வந்து பிட்வீன் உமன் ரிசீவிங் த சீடு அண்ட் த உமன் சீடு கிரஸிங் த ஹெட் ஆஃப் த சர்பன்ட் ப்ரூசிங் த ஹெட் ஆஃப் த சர்பன்ட் தலையை நசுக்குது வரைக்கும் இயேசுக்கு சொல்லிய ஊழியம் இது 33.5 years. இன்றைக்கு மனவாட்டியின் ஊழியம் வந்து 57 years நடந்து கொண்டிருக்கு. காண்ட கர்த்தர் தீர்க்க தரிசியை எடுத்துக்கொண்ட நாள் முதற்கொண்டு ராப்சர் வரைக்கும் அது நடக்கிறது. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் என்ன ஊழியம் என்றால் அவர் சனப்மேன் மினிஸ்ட்ரி செய்தார். சனப்மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் உலகத்துக்கு வரும் பொழுது உலகமானது சோதோமின் நிலைமை அடைந்திருக்குது. இப்பொழுது அதே சோதோமின் நிலைமை இருக்கு. இல்லை எங்கனாலும் லிவிங் டுகெதர் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க. மேரேஜ் வேண்டாம், என் கூட சேர்ந்து வாழணும் அப்படி யாராவது வந்தால் நீங்கள் வாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதை லீகலைஸ் பண்ணியிருக்கு. சோதோம் குமாரா, இப்படி சோதோமின் நிலைமையை அடையும் பொழுது, உலகமானது சோதோமின் நிலைமை அடையும் பொழுது, ஆஸ் இட் வாஸ் இன் த டேஸ் ஆஃப் லார்ட்ஸ் தோ சோ ஷால் பீ வென் த சன் ஆஃப் மேன் ரிவீல்டு, மனுஷகுமாரன் வெளிப்படும் பொழுதும் அவிதமாய் நடக்கும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ப்ராபசியாக சொன்னார், மறுபடியும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும். எப்பொழுது என்றால் உலகம் மறுபடியும் சோதோமின் நிலைமையை அடையும் பொழுது. இப்பொழுது நம்ம விதமான நாளிலே இருக்கிறோம். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தையானது நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். நம்ம அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் ஏஜில் கர்த்தர் இறங்கி வந்து, 7 சபையின் முடிவில் ஆண்டவர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ளே ப்ராபசி நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவருடைய 3.5 years எவ்வளோ ப்ராபசி நிறைவேறுது. ஆனாலும் அந்த சீசர்கள் வந்து அதை கண்ணால் பார்க்குறாங்க, எல்லா காட்சிகளையும் கண்ணால் பார்க்குறாங்க. இருந்தாலும் வேத வாக்கியம் அது நிறைவேறுது என்று அவங்களுக்கு தெரியாது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கூட அவங்களுக்கு தெரியலை. அந்த எம்மாவூர்ஸ் போகிற சீசர்கள் வந்து துக்கத்தோடு போகிறாங்க. சிலர் சொன்னாங்க அவர் உயிர்த்தெழுந்துட்டார்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு வல்லமையான தீர்க்க தரிசியாக இருந்தார், அற்புத அடையாளங்களை செய்தார். நாங்கள் வந்து அவர் தான் ராஜாவாக வந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்வார்ன்னு நினச்சோம். ஆனால் நம்முடைய வேதபார் பரிசேயர் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டார்கள். அவர் உயிர்த்தெழுந்துட்டார்ன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு போகுது. இயேசு அவங்களோடு கூட நடந்து அவரை குறித்து எழுதியிருக்க வேத வாக்கியங்களை எல்லாத்தையும் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் இவ்விதமாய் பாடுபட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும், அப்படி ஆதியா முதல் மல்கியா வரைக்கும் எழுதியிருக்கிற எல்லா ப்ராபஸியும் அது உங்கள் கண்ணு முன்னாலேயே நிறைவேறியிருக்கு, உங்களுக்கு தெரியலை. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. இந்த இயேசு வந்து வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலேயும் வேத வாக்கியம் நிறைவேறி கொண்டிருக்குது, என் வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம இப்போ ரியலைஸ் பண்ணுறோம். சிலருக்கு ரியலைஸ் பண்ண தெரியாது. நான் பிரைடுங்கிற அந்த ஸ்தானத்திலே வேத வாக்கியம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. ஆமீன். குயிக்கனிங் பவர் வந்தது, டிரான்ஸ்ஃபார்மிங் பவர், என்னை பேட் இமேஜாக மாற்றி கொண்டிருக்கிறது. ஐ ஆம் ரிஜாய்ஸிங் இன் த லார்ட், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சாயலாகத்தானே நான் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுவேன். கேட்டர் பில்லர் அந்த கேட்டர் பில்லர், இந்த தமிழ் வார்த்தை எனக்கு வர மாட்டேங்குது. அந்த கேட்டர் பில்லர் கம்பளிப்புழு, அந்த கம்பளிப்புழு எப்படி இருக்குன்னா ரொம்ப அக்லியாக இருக்குது, ரொம்ப அசுத்தமாக இருக்குது. அதனால் அந்த கேட்டர் பில்லருக்குள்ளே மறுரூபப்படுத்தும் வல்லமை இருக்கிறது. அது எருக்கஞ்செடி இலையில் அது வந்துச்சுன்னா அந்த இலையெல்லாம் சாப்பிடும். பின்பு என்ன செய்யும் என்றால் அந்த இலை அடியில் ஒரு அழகான ஒரு கூட்டை கட்டும். அது ஒரு கூட்டுப்புழுவாக மாறி அதுக்குள்ளே கொஞ்சம் நாள் இருக்கும். அதன் பின்பு அந்த கூடு வெடித்து செவன் கலர்டு பட்டர்ஃப்ளையாக அழகாக மாறும். அது பின்பு பூக்களில் இருக்க தேனை தான் குடிக்குமே ஒழிய அதனுடைய ஆகாரம் மாறிவிடுகிறது, அதனுடைய ஷேப்பு மாறிவிடுது. ஆனால் அந்த கேட்டர் பில்லருக்குள்ளே அந்த கம்பளிப்புழுக்குள்ளே மறுரூபப்படுத்தும் வல்லமே இருக்கிறது. நம்ம அதை பார்த்தா அக்லியாக இருக்கும். அதே போல் நம்ம உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறார். இதோ வந்து நம்ம எல்லோரும் ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம ரொம்ப விசேஷித்தவர்கள் என்று சொல்ல முடியாது, சாதாரண ஆட்களாக இருக்கிறோம். ஆனால் நான் நமக்குள்ளே மறுரூபப்படுத்தும் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளில் நம்ம மகிமை அடைவோம். ஹல்லேலூயா. அது என்ன செய்கிறது என்றால் அந்த கூட்டுப்புழு அங்கே போயிட்டு என்ன செய்யணும், இல்லை அது சைலண்ட்டாக இருக்குது, எந்த ஆகாரத்தையும் சாப்பிடாமல் சைலண்ட்டாக இருக்குது. அதன் மீன்பு ஒரு நாள் அந்த கூடு வெடிக்கும் பொழுது அழகான பற்ற பிள்ளையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அக்லி கட்டர் பில்லர் குட் பிகம் எ பியூட்டிஃபுல் பட்டர் பிளை. அது அவிதமாக மாறுகிடவில்லை. இப்போ நம்ம அப்படி தான் இருக்கோம். உலகத்தில் என்ன மோச சரீரம் இருக்கும், பலவீனமான சரீரம், வியாதி நிறைந்த சரீரம், முதுமை அடையக்கூடிய ஒரு சரீரம். இது ஒரு கேட்டர் பில்லராக இருக்கிறது. ஒரு நாளில் இது மகிமை அடைய போகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம செவன் சீல் கீழே இருக்கிறோம், தான் கூட்டுப்புழு. செவன் சீல் கீழே இருக்கும், சைலண்ட் ஹவர். இந்த செவன் சீல் கீழே இருந்து கர்த்தருடைய வார்த்தை எப்படி உலகத்தில் நிறைவேறுதுன்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகுதுங்கிறது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பின்பு ஒரு நாளில் என்ன செய்யணும்னா மறுரூபம் அடையும். வேட் இமேஜாக மாறாமல் மறுரூபம் அடைய முடியாது. பிரதர் பிரனாமை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்தார்னா பயங்கர கோபக்காரராக இருந்தார். அவர் ஸ்மோக் பண்ணலை, ட்ரிங்க் பண்ணலை, எந்த விதத்திலும் தன் சரீரத்தை அவர் கெடுத்து கொள்ளலை. ஆனால் அவருக்குள்ள டெம்பர் இருந்தது. டெம்பர் என்றால் ரிவெஞ்சபிள் ஸ்பிரிட், பழி வாங்குகிற ஆவி, அவிதமான ஒரு நேச்சர் உடைந்த. அவர் ஒரு கேட்டர் பில்லராக இருந்தார். அந்த கேட்டர் பில்லர் டெம்பர் இருக்கும் பொழுது, பழி வாங்குகிற ஆவி இருக்கும் பொழுது அவன் கேட்டர் பில்லராக இருக்கிறான். மன்னிக்கும் தன்மை கிடையாது. அதனால் ஆறு அங்கே கூட படித்த கிளாஸ்மேட் வந்து அவரை பரியாசம் செய்தாங்க. அவர் ஏழையாக இருந்தார், நல்ல ட்ரெஸ் கிடையாது, அவங்க ஃபேமிலி ரொம்ப பூவர், அவங்க அப்பா வந்து குடிக்கிறவர், அதனால் அவருக்கு நல்ல பேர் இல்லை, அவங்க ஃபேமிலிக்கு நல்ல பேர் கிடையாது. அவ்விதமாக இருந்தனால பரியாசம் பண்ணும் பொழுது இவர் என்ன செய்தார் என்றால் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் பரியாசம் பண்ணுறாரு, வேகமாக ஓடினார். ஓடி வீட்டிலேருந்து துப்பாக்கி தூக்கிட்டு வந்து அவங்க வர்ற வழியில் மறைஞ்சி ஒரு புதருக்குள்ளே இருந்தார். புதருக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார் என்றால் திடீர்னு அவங்க வர சொல்ல முன்னால் வந்து நின்று, இப்போ ஆறு பேரை நான் ஷூட் பண்ணுற போகிறேன், யாரும் முதலாவது ஷூட் பண்ண வேண்டும், ஹூ வாண்ட்ஸ் டு டை ஃபர்ஸ்ட், யார் முதலாவது சாக விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க கூச்சல் போட ஆரம்பித்தாங்க. இவர் வந்து உண்மையாகவே அங்கே ஷூட் பண்ணக்கு அந்த ட்ரிஜரை அமைக்கும் பொழுது என்ன ஆச்சு, அது வெடிக்கலை. ஹேட் இட் நாட் பீன் ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட் ஐ வுட் ஹேவ் பீன் எ மர்டரர். அது தேவனுடைய கிருபை இல்லைன்னா நான் ஒரு மர்டராக, கொலைகாரனாக மாறியிருப்பேன். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அப்படி மாதிரி அவங்க பிறகு அவங்க போன பிறகு அவர் அமைக்கி பார்க்குறாரு, அது டப்பு டப்புன்னு நல்லா வெடிக்கு. ஆறு பேரை அன்னைக்கு கொலை பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு கேட்டர் பில்லர். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு நாயை ரொம்ப செல்லமாக வளர்த்தார். இதெல்லாம் அவர் வந்து மறு மனம் திரும்புவதுக்கு முன்னதாக ஒரு போலீஸ்மேன் என்ன செய்தான் என்றால் அந்த நாய்க்கு பாய்சன் வச்சு கொண்டு போட்டுட்டான். அதனால் அவருக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் வயலன்ஸ் வந்தது, அவருக்குள்ள டெம்பர் அதிகமானது. அதனால் என்ன செய்தார் என்றால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். அவர் அங்கே அப்பா துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அவர் வந்து ஷூட் பண்ண போகும் பொழுது அவங்க அப்பா பின்னால் ஓடி வந்து கன்னை பிடுங்கிட்டார், அல்லது அந்த போலீஸை ஷூட் பண்ணியிருப்பார். பாருங்கள், அவங்க அப்பா வந்து அந்த நேரத்தில் அந்த ஸ்டாப் பண்ணிட்டார். பிற பிறந்த பெண்ணை என்ன சொல்கிறார் என்றால் அந்த அவர் என்ன செஞ்சார் என்றால் அந்த நாயை அடக்கம் பண்ணுறாரு. அடக்கம் பண்ணும் பொழுது ஒரு சபதம் பண்ணுறாரு, உன்னை கொன்னவனை நான் கொல்லாமல் இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா ஸ்டாப் பண்ணிட்டார், ஆனாலும் ஒரு நாளில் நான் அவனை கொலை செய்வேன், அவனை ஷூட் பண்ணுவேன் என்று அவர் அவிதமாக சபதத்தோடு கூட அந்த நாயை புதைக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் பொழுது அந்த கேட்டர்பில்லர் பட்டர்ஃப்ளையாக மாறிட்டு. அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்த அந்த கேட்டர் அக்லி அக்லி நேச்சர் இப்பொழுது டிவைன் நேச்சராக மாறிவிட்டது. அந்த போலீஸ்காரனையே அவர் கர்த்தருக்குள்ளே பின்பு வழி நடத்தினார். ஒரு ஜபத்தில் 25,000 பேர் சுகமானார்கள் சவுத் ஆப்பிரிக்காவில். அங்கே 7 ட்ரக்கு கட்டைகளை ஏற்றுனாங்க, 7 ட்ரக்கு பெரிய லாரியில் கட்டைகளை ஏற்ற அவ்வளோ பேர் கட்டையை போட்டுட்டு நடக்கிறாங்க. ஹேட்டி ரைட் அம்மாயினுடைய 2 பாய்ஸ் வந்து அங்கே வந்து அவங்க ரசிக்கப்படுறாங்க. ஐ கிவ் யூ யுவர் சன்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னுடைய பிள்ளைகளை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஸ்டாம் கோ பேக் வேர் யூ கேம் ஃப்ரம். புயலே நீ வந்து எங்கேருந்து வந்தாய் அங்கே போ. இதோ புயல் திரும்பி போய்விட்டது. அவர் ஜாசபல் ஸ்பிரிட்டை கடிந்து கொண்டார், சாபனங்களை கடிந்து கொண்டார். ஐ இன்டெக் திஸ் ஜெனரேஷன் ஃபார் த செகண்ட் க்ரூசிபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் முறை சிலுவையில் அறைந்ததாக இந்த சந்ததியை நான் குற்றப்படுத்துகிறேன் என்று அவர் வந்து ரொம்ப சிங்கம் கர்ச்சிப்பது போல அவர் பிரசங்கம் பண்ணினார். எப்படி அந்த பவர் வந்தது? அவர் கேட்டர்பில்லர் வந்து பட்டர்ஃப்ளையாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் வேர்ட் இமேஜாக மாறுது. அந்த சரீரம் பாவம் செய்வதில்லை. நீங்கள் அந்த சரீரத்தை வந்து பெர்ஃபெக்ட் பாடியாக இருக்குது. அங்கே பெர்ஃபெக்ஷன், நீங்கள் பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். வேர்ட் இமேஜ் என்றால் நீங்கள் பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். அந்த சரீரம் எப்படி இருக்கிறதோ அதே போல் அந்த இமேஜாக மாறவிடும். அது வேர்ட் பாடி, இது வேர்ட் இமேஜ். அந்த சாயலாக மாறினால்தான் நமக்கு வந்து சரீரம் மறு குளோரிஃபிகேஷன் அடைய முடியும். மிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் பவர் டு டிரான்ஸ்ஃபார்ம். இன்னைக்கு அந்த பவர் நமக்குள்ளே இருக்கு. அந்த கேட்டர் பில்லருக்குள்ள அந்த பவர் இருக்கிறது. அந்த கம்பளி பூச்சிக்குள்ள அந்த பவர் இருக்குது. பட்டர்ஃப்ளையாக, அழகான பட்டர்ஃப்ளையாக மாறும்படியான அந்த பவர் ஆண்டவர் வச்சுருந்தார்னா உங்களுக்குள்ளே அந்த பவர் தான் வச்சுருக்கிறார். அந்த பவர் உங்களை வேர்ட் இமேஜாக மாற்றுது. ஒரு நாளில் நீங்கள் பியூட்டிஃபுல் அங்கே பட்டர்ஃப்ளையாக மாறுவீங்க, மறுரூபப்படுவீர்கள். அதனால தான் நிஜா கிருமை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஒரு நாளில் ரியாலிட்டியாக உங்கள் வாழ்க்கையிலேயே என் வாழ்க்கையில நிறைவேற போகுது. இந்த செய்தி அப்படி ஆயத்தப்படுது. நாங்கள் ஸ்தாபனத்தை விடணுமே, ஜுவல்ஸை விடணுமே, அதை விட இது பெரிய காரியம். மேரேஜ் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே முடிவு அதுதான், ரேப்சர் தான். ஆமே. ஒருவேளை சரீரத்தில் அதிக பலவீனம் இருக்கலாம், அதெல்லாமே மாறிடும். எல்லாத்துக்குமே ஃபைனல் சொல்யூஷன் ரேப்சர் ஆகியிருக்கிறது. ஆமே. இல்லை, ஃபாஸ்ட் 50 இயர்ஸாக ஆண்டவர் இப்படி ஜனத்தை ஆயத்தப்படுத்திக்கணும். ஒரு ஜனத்தை வேர்ட் இமேஜாக மாற்றி, அவங்கள வார்த்தையின் சாயலாக மாற்றி குளோரிஃபிகேஷனுக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கார். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் அந்த ப்ராசஸில் இருக்கணும். இந்த மெசேஜ் அதுக்கு தான் வந்துச்சு, ஆள் சேர்க்கறதுக்காக. நீங்கள் வா எங்கே இது வா அப்படின் சொல்லிட்டு ஆள் சேர்க்கறதுக்காகவே பாஸ்டர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அதனால் அந்த கூட்டுப்புழு அங்கே இருக்கிறது. அந்த கூட்டுப்புழு என்ன செய்கிறன்றால் அங்கே கேட்டர்பில்லர் கூட்டுப்புழுவாக மாற வேண்டும். அதான் செவன் சீல். செவன் சீலை நம்ம பிலீவ் பண்ண வேண்டும். நம்ம அந்த ஹாஃப் அன் அவர் சைலன்ஸில் இருக்கிறோம், அரை மணி நேரம் அமைதலில் இருக்கிறோம். அதனால் நம்ம வந்து ஜபத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். நம்ம சரீரத்தை ஒடுக்கி நம்ம உபாசம் ஜெபம் செய்து நம்முடைய நேச்சர், ஆண்டவரே இந்த கேட்டர்பில்லர் நேச்சர் எனக்கு வேண்டாம், எனக்கு என் சரீரத்தை என்னுடைய ஆத்மாவை மறுரூபப்படுத்தும் ஆமீன் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹலோ, மோசஸ் நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கும் பொழுது அவன் வந்து கிளவுடுக்குள்ளே போனான். அவன் வரும்பொழுது அவன் முகம் பிரகாசிக்கிறது. யாத்ரா 34 ஏற்றில் வாசிக்கிறான். அவன் ரொம்ப ஷார்ட் டெம்பர் உள்ளவன். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவன் மலை மேலே இந்த கிளவுடுக்குள்ளே, அந்த சீனாய் மலையில் அந்த கிளவுடுக்குள்ளே பிரவேசித்து பின்பு அந்த அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. அவன் வந்து வேர்ட் இமேஜாக மாறிட்டான், பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சு விட்டான். ஆமீன். அதே போல் இஸ்ரேல் நம்ம வந்து இங்கே யாக்கோபை பார்க்கும் பொழுது, யாக்கோபு ஒரு கேட்டர்பில்லர், அவன் ஒரு கம்பளிப்புழு. அவன் என்ன செய்கிறான் என்றால் பலமுள்ள தூதனோடு கூட அவன் போராடுகிறான். யாத்ராம 32 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். அவன் தனித்து போராடுகிறான். போராடும் பொழுது இப்பொழுது அவன் சேஞ்ச் ஆகிவிட்டான், இஸ்ரவேலாக மாறிவிட்டான். கேட்டர்பில்லர் வந்து பட்டர்ஃப்ளையாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 17:1-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 6 நாளைக்கு பின்பு, முதலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவும் யாக்கோபையும் அவருடைய சகோனாக யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய்.
ஏதோ 6 நாளைக்கு பின்பு, இப்போ 7th day வந்திருக்கிறோம். அதனால் அவர் 7th நாளிலே அங்கே உயரமான மலைக்கு போகிறார். மலைக்கு போகும் பொழுது அவருடைய வஸ்திரம் வந்து வெண்மையாக பிரகாசிக்கிறது. அவருடைய முகம் சூரியனை போல மாறுகிறது. மேகம் அங்கே வருகிறது. மோசஸ் எலியா அங்கே வர்றாங்க. அந்த காட்சி வந்து எவ்வளோ அதிகம், எவ்வளோ இன்பமாக இருக்கிறது. பைபிளில் ஒரு பிக்சரை வந்தால் அந்த பிக்சரில் வந்து எவ்வளோ அர்த்தம் இருக்குது, அதை தான் நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த காட்சியை, மறுரூப மலை காட்சியை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த நம்ம எப்படி குளோரிஃபைடு அடைகிறோங்கிறதுக்கு ஒரு பிரிவு வீவியாக காமிக்கிறார். அவருக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது, எப்பொழுதுமே அது இருக்கிறது, உங்களுக்குள்ள அது பொட்டென்ஷியலாக இருக்கிறது. ஆனால் அந்த ராப்சர் வரும்பொழுது, அந்த ட்ரம்ப் வரும்பொழுது அது வெளிப்படும். இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த மறுரூபப்படுத்தும் வல்லமை இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் அது இருக்கிறது. வெளி தோற்றம் வந்து 33 வந்து 50 மாதிரி தெரியுது. அவர் சரீரம் அப்படி இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த மறுரூபப்படுத்தும் வல்லமை இருக்கிறது. அவர் வேர்ட் இமேஜாக இருக்கிறார், பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறார். இப்பொழுது அவர் பாடி குளோரிஃபிகேஷன் அடைகிறது. அவர் பாடி அங்கே குளோரிஃபிகேஷன் அடையும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நம்ம இங்கே இருந்துடலாம், இந்த காட்சி அவ்வளோ அங்கே இருக்கிறது, ஒரு நாளில் நம்ம குளோரிஃபைடு அடைவோம். ஹல்லேலூயா. கேட்டர்பில்லர் பட்டர்ஃப்ளையாக மாறும். ஹல்லேலூயா. பிரதர் பிரானம் சன்செட் மவுண்டனில் போகும் பொழுது, சூரிய அஸ்தமன மலையில் போகும் பொழுது பயங்கர பிளாஸ்ட் சத்தம் கேட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் மேகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய அடாப்ஷன். அவருக்கு புத்திர சுவீகாரம் வருகிறது. அவர் இங்கே வரும் பொழுது அதன் பின்பு என்ன சொன்னால், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. இப்பொழுது அந்த ஊழியம் கண்டினியூ ஆகி கொண்டிருக்குது. ஆண்டவர் வந்து இப்பொழுதும் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பைபிளை நமக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்ம இந்த இந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு வந்து என்ன, நம்மளை வேர்ல்டு இமேஜாக மாற்று, நான் வேர்ல்டு இமேஜாக பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். ஒரு நாளில் நீங்கள் பெர்ஃபெக்ஷன் அடைந்தால் அறகுறையான கிறிஸ்தவங்க கிடையாது. அறகுறையாக இருக்கக்கூடாது. சிலர் அறகுறையாக இருக்கலாம். நம்ம இப்போ பெர்ஃபெக்ஷன் அடையணும், வேர்ட் இமேஜாக மாறணும். அந்த சாயலாகத்தானே மகிமே மேல் மகிமை. நீங்கள் கேட்குற சத்தியம், இந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, மனுஷகுமாண்ட ஊழியம், த தேட்புல் மினிஸ்ட்ரி என்ன செய்யும் என்றால் நம்மை அவிதமாக மாற்றுகிறது. நம்மை மாத்திரமல்ல, உலகத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனவாட்டியை bringing a people back to the word image, நம்மை வந்த word image ஆக மாற்றுகிறது. அங்கே ராப்சர் வரும் பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அப்பொழுது நமக்கு அது அடாப்ஷன், நீங்கள் பட்டர்ஃப்ளையாக மாறிடுவீங்க. 7 colored butterfly. இப்பொழுது நீங்கள் வேர்ட் இமேஜாக மாறும் பொழுது உங்களுடைய ஆகாரம் மாறுகிறது. அது இலையை சாப்பிட்டது கேட்டர்பில்லராக இருக்கும் பொழுது இலையை நிறைய சாப்பிட்டுச்சு, ஆனால் இப்போ இலையை சாப்பிடலை. இது பாற்று வேர்டு கிடையாது, குழந்தைக்குரிய பால் உணவு கிடையாது, இப்போ நெக்டர் ஹலலுயா பூவில் இருக்க தேனை தான் சாப்பிடும். அதனுடைய ஆகாரம் மாறிவிட்டது, அதனுடைய ஷேப்பு கலர் மாறிவிட்டது. நம்ம வண்ணத்து பூச்சியை அழகாக பார்க்குறோம், அது எவ்வளோ அழகாக பறக்குது, இந்த பட்டர்ஃப்ளை என்ன அழகாக பார்க்குது, கூட்டம் கூட்டமாக பறக்குதை பார்க்கும் பொழுது அது வந்து பூவில் உட்காந்து அந்த நெக்டரை எடுக்கும் பொழுது நமக்கு அந்த காட்சி அழகான காட்சியாக இருக்கிறது. ஆனால் கேட்டர்பில்லர் பார்த்தா நமக்கு வந்து அருவருப்பாக இருக்கும். பக்கத்தை நம்ம பக்கத்தில் நிற்காதபடி குழந்தைகள் பயப்படும், கம்பளி புழு எல்லா கம்பளி புழுவும் கிடையாது, பட்டர்ஃப்ளையாக மாறக்கூடிய அதுவும் கம்பளி புழுவாக தான் இருக்கிறது. அது கம்பளி புழு கேட்டர்பில் அங்கே வந்துடுது, அதை பார்க்கும் பொழுது அக்லியாக இருக்கிறது. ஆனால் கேட்டர்பில்லராக மாறும் பொழுது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களும் ஆண்டவர் பட்டர்ஃப்ளையாக மாற்ற போகிறார். இப்போ வந்து உங்களுடைய ஆகாரம் வந்து நெக்டர், நீங்கள் வேர்ட் இமேஜாக மாறி இருக்கீங்க. நெக்டர் வந்து ஒன்லி ரெவலேஷன், ஹல்லேலூயா. அந்த தேன் எதை குறிக்கிறது? ரெவலேஷன். ரெவலேஷனை நீங்கள் அப்படியே அப்சார்ப் பண்ணுறீங்க, அது பூக்குள்ளே இருக்கும். அது வந்து என்ன செய்யும் என்றால் அது தன்னுடைய டென்டக்கிள் அதை உள்ளே விட்டு அந்த நெக்டரை அப்படியே உறிஞ்சிவிடும். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் மெசேஜ் கேட்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், அவரை என்னை குறித்து இவ்வளோ திட்டம் வச்சிருக்கிறார், இதோ நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், இந்த காலத்தில் இருக்கிறேன், எனக்கு சீக்கிரமாக என்ன நடக்க போகுது, எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் வச்சுருக்கிறார், தேவனுடைய சிந்தை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு சாதாரண பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்ம அறிஞ்சிருக்கிற சத்தியத்தை யாரும் அறிய முடியாது. நமக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். சீக்கிரத்திலே நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளையாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுங்க. இப்பொழுது வேர்ட் இமேஜ் ஒரு நாள்லே நம்ம மறுரூபப்படும். வேர்ட் இமேஜாக மாறினா மட்டுமே நம்ம குளோரிஃபிகேஷன் அடையும், நம்ம பட்டர்ஃப்ளையாக மாறுவோம், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அதனால் இந்த பந்தி என்ன செய்கிறது என்றால் அதுக்கு நமக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் இதை புசிக்க வேண்டும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் பிதாவின் ராஜ்யத்திலே உங்களோடு கூட நான் நவமான திராட்சரசத்தை பானம் பண்ண வரைக்கும் அது வரைக்கும் நான் பானம் பண்ண போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 26:29 வாசிக்கலாம்.
இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
But I say unto you, I will not drink henceforth of this fruit of the vine until that day when I drink it new with you in my father's kingdom. இப்பொழுது நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறேன், ஆனால் இனிமேல் நான் பானம் பண்ண மாட்டேன். 2000 வருஷமாக அது இன்னும் நிறைவேறல. ஆண்டவர், நம்ம நவமாக அந்த ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாண விருந்திலே நான் உங்களோடு கூட நான் அதை பானம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். நம்ம வெட்டிங் சப்பரில் இருக்கும் பொழுது ஆகாயத்திலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம அந்த வெட்டிங் சப்பரில் இருக்கும் பொழுது இயேசுவை நாம் முகமுகமாய் காண்போம். ஆமென். வேட்ஃபார்மாக அல்ல, தியோபனி ஃபார்மாக அல்ல, ஃப்ளஷ் ஃபார்மாக அல்ல, குளோரிஃபைட் ஃபார்மாக நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது நாமும் குளோரிஃபைடாக அழைப்போம். நீங்களும் பட்டர்ஃப்ளை, அவரும் பட்டர்ஃப்ளை. அவரும் மறுரூபப்பட்டிருப்பார், நாமும் மறுரூபப்பட்டிருப்போம். 1 யோவான் 3:2.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் எப்படி குளோரிஃபைடு அடைந்தாலும் அதே போல் நம்ம குளோரிஃபைடு அடையும். அந்த குளோரிஃபிகேஷன் நமக்கு வரப்போகுது. ஜீசஸ் அந்த ஒரு முன்காட்சியாக காமிக்கிறார். அந்த மத்தேயு 14 அதிகாரத்தில் பின்பு அவர் வந்து அவர் நித்திய காலமாக அவர் குளோரிஃபைட் பாடியில் இருக்கார். நீங்களும் வந்து நித்திய காலம் இப்பொழுது வேர்ட் இமேஜாக நீங்கள் மாறுறீங்க. ஃப்ளஷ் பாடியில் இருக்கிறோம், ஆனால் நம்ம வேர்டு நம்ம லைஃப் வேர்ட் இமேஜாக மாறியிருக்கு. நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருக்கிறோம், நல்ல மகிமை அடைய போகிறோம். சீக்கிரம் அது நாள் வளப்போகிறது, அதன் பின்பு உலகம் அழிஞ்சு போகுது. இந்த வார்த்தையை விசுவாசியாத எல்லாரும் அழிவிலே பங்கு பெறுவார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். ஏன்னா இந்த காலத்திலே ஆண்டவர் வந்து பரிபூர்ணமான வார்த்தையை கொண்டு வரும் பொழுது, கிரேட்டஸ்ட் மெசேஜை கொண்டு வரும் பொழுது, இந்த கிரேட்டஸ்ட் மெசேஜை பிலீவ் பண்ணனால கிரேட்டஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். உலகம் முழுசும் அக்னினால அழி. அப்பொழுது நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, நீங்கள் அங்கே இருப்பீங்க, நீங்கள் வெட்டிங் சப்பரில் இருப்பீங்க. ஹல்லேலூயா. எப்படி இருப்பீங்க? குளோரிஃபைட் ஃபார்மாக இருப்போம். இப்போ நம்ம ஃப்ளஷில் இருக்கோம், மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம், ஆனால் நம்ம வேர்ட் இமேஜாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் வேர்ட் இமேஜ். இது தான் நம்ம வேர்ட் இமேஜாக மாறும். ஃபெய்த்தில் இருந்து என்ன ஜென்ரல் ஃபெய்த்து, வெர்ச்சியூ, நாலேஜ், டெம்பரன்ஸ், பேஷன்ஸ், கோட்லினஸ், பிரதர்லி கைண்ட்னஸ், லவ், இது நம்ம ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைகிறோம். வேர்ட் இமேஜாக மாறுகிறோம். நம்ம கேட்டர்பில்லர் கிடையாது, தீய சுவாபங்கள் கிடையாது, பழி வாங்குகிற ஆவி நமக்கு இல்லை. நம்ம நேச்சர் மாறிவிட்டது. பிரதர் பிரனா நேச்சர் எப்படி மாறிச்சோ அதே போல் நம்முடைய நேச்சர் மாறிவிடும். பிரதர் பிரனா வேர்ட் இமேஜாக மாறிட்டார். இப்போ வேர்ட் பாடியில் இருக்கிறார். அவர் வந்து நமக்காக காத்திருக்கிறார். நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சால் தான் அவங்க வர முடியும், அவங்க குளோரிஃபிகேஷன் அடைய முடியும். செவன் சீல் வந்திருக்கிறது. இது வந்து கொக்கூன், இதோ வந்து கூட்டுப்புழு இது மாதிரி டைமில் வந்திருக்கிறோம். சீக்கிரத்தில் கூடு வெடிக்க போகுது. வெடிக்கும் பொழுது அது பட்டர்ஃப்ளையாக பறக்கும், அது ஊந்துக்கிட்டு போகாது, அது பறக்கும். கனிமை பொழுதில் நம்ம என்ன டைமென்ஷனல் ட்ராவல் பண்ணிடுவோம். ஒரு டைமென்ஷனில் இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிடும் கனிமைக்கு நேரத்தில். ஹல்லேலூயா. அது என்ன, அது ஊந்துக்கிட்டே போச்சு கேட்டர்பில்லராக இருக்கும் பொழுது. அது வந்து என்ன சொல்லால் அது கூட்டுப்புழுவாக இருக்கும். கொக்கூன் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அது சைலண்ட்டாக இருந்தது. உள்ளே சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம செவன் சீலில் வந்திருக்கிறோம், உள்ள சேஞ்சு நடந்துக்கிட்டே இருக்குது. வேர்ட் இமேஜாக மாறுங்க. ஒரு நாளில் அந்த கூடு பஸ்ட் ஆகும் பொழுது நம்ம வந்து பறந்துருவோம். அல்லேலூயா. யாரும் நம்மளை பிடிச்சு வைக்க முடியாது. இந்த புவியீர்ப்பு சக்தி வந்து நம்மளை உங்களை கீழே இழுக்க முடியாது. புவியீர்ப்பு சக்தி அங்கே வல்லமே இழந்து போகும். அது உங்கள் மேலே பேலன்ஸ் செய்யாது. நீங்கள் ஒன்றுமே எந்த சக்தியிலும் உங்களை கீழே இழுக்க முடியாது. நீங்கள் மேலே பறந்துடுவீங்க. அல்லேலூயா. மகிமை மேல் மகிமை இழந்து மறுரூபப்படுவோம். அந்த இந்த பந்தியில் பங்கு வருகிற எல்லாருமே அந்த வெட்டிங் சப்பரில் இருக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய வாஞ்சி. அதெல்லாம் நம்மளும் அதெல்லாம் வாஞ்சிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஜெபத்தோடு நம்ம இதில் பங்கு பெறுவோம். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த பந்திக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை நீர் மாற்றும். ஆண்டவரே, நான் வந்து பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், வேர்ட் இமேஜ் அடைய வேண்டும். நான் குளோரிஃபிகேஷனுக்கு நான் ஆயத்தமாக வேண்டும். எல்லாம் உண்மை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆவிக்குரிய பிரமாய் நடக்குது. உலகத்தில் என்ன நடக்கும் அதுவும் நமக்கு எழுதியிருக்குது. சாத்தான் என்ன செய்வான் எல்லாம் எழுதியிருக்குது. பைபிள் நமக்கு ஃபுல் பிக்சரை காமிக்குது. இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட பிக்சரை வந்து இப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பிரசங்கம் உங்களுடைய பிக்சரை காமிக்கிறது. நீங்கள் கேட்டர் பில்லில் இருந்து நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் பட்டர்ஃப்ளை அந்த ஸ்டேஜுக்கு வர வேண்டும். ஆண்டவர் அப்படி தீர்மானித்திருக்கிறார். அந்த பவர், அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி. அது எல்லாருக்கும் அத்தனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே சோத்ரம், ஆண்டவரே சோத்ரம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவன் நோருக்கும் ஒரு வாக்கி நீரப்பும். ஜீவனுள்ள ஆவியேவாரும் ஜீவனுள்ள தேவனி ஆவியேவாரும் ஸ்பிரிட் ஆஃப் த லிவிங் ஃபால் அபிரஸ் அண்ணி Spirit of the living God, all present me, break me, melt me, mold me and fill me, Spirit of the living God, fall present me. Spirit of the living God, fall upon me. உன்னு கொண்டியர் பானுனாயர் 23 ஆமசனம் நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரால் பெற்றுக்கொண்டேன். எனமேல் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால நில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாய தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிச்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.
பாடல் 135, சாங் நம்பர் 135, சிலுவையின் நீழில், சிலுவையின் நிழலில். ஹரே அனுதினம் அடியான் சார்ந்து இளைப்பாடிடுவேன்.
சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாடிடுவேன்.
Bye.
கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேனாயோ வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன் அவனியல் வியாகுளம் வந்தார் அவரையே நான் அண்டிக் கொண்டார் அவனியுள் வியாகுளம் வந்தார் அவரையே நான் அண்டிக் கொண்டார் அலை மிக மோதிடும்
சர்வபலமுள்ள தேவனாய் கர்த்தர் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே எங்களை முன்னறிந்தீர் எங்களை முன்குறித்தீர் இந்த கடைசி காலத்தில் எங்களை மாம்சத்திலே கொண்டு வர பண்ணினேன் ஏழு முத்திரைகளை திறந்து உம்முடைய சிந்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் நாங்கள் என்ன காலத்திலே வாழ்கிறோம் என்றும் எங்களுடைய ப்ராமிஸ் வேர்டு என்ன என்பதை அறியத்தக்கதாக உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுது நாங்கள் வேர்ட் இமேஜ் அடைந்திருக்கிறோம் ஒரு நாளிலே ஆண்டவரே நாங்கள் குளோரிஃபிகேஷன் அடைவோம் என்று அறிந்திருக்கிறோம் அவ்விதமான ஆண்டவரே ப்ராமிஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் இந்த பந்தியில் பங்கு பெற்ற அனைவரும் அந்த ப்ராமிஸ் நிறைவேறத்தக்கதாக எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே அதிகமான பேர் இந்த ராபோஜனத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் ராபோஜன ஆராதனைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறோம் என் மாம்சத்தை புசுத்தி என் ரத்தத்தை பானம் எடுக்க நித்திய ஜீவன் உண்டு என்று நீ சொல்லியிருக்கிறீர் அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஐக்கியப்படும்படியான கிருபை தந்திருக்கிறேன் நீர் உண்மையிலேயும் நாங்கள் ஆண்டவர் உண்மையிலையும் நீர் எங்களிலேயும் நாங்கள் உண்மையிலும் ஒன்றாகத்தக்கதாக இந்த பந்தியின் மூலமாக எங்களை நீர் தாமையை வழி நடத்தியிருக்கிறீர் பந்தியில் பங்கு பெற்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக எல்லா நன்மையினாலும் நிரப்புவீராக ஆண்டவர் போகும் பொழுதும் வரும் பொழுதும் நீர் பாதுகாத்து கொள்ளும் மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து சேர கிருபத்தாரும் விரைவிலே ஆண்டவரே அந்த ராப்சர் கமிங் இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆமீன் கத்ரா இயேசுவே வாரும் எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் கிருபையாயிரும் சோத்ரம் ஆண்டவரே நீ டிவைன் ஹீலராயிருக்கிறீர் இந்த பந்தியில் பங்கு பெற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான வியாதி இருந்தாலும் அப்புறப்படுத்துவீரா ஒரு காலம் வராதபடி பாதுகாத்து கர்த்தாவே சோத்ரம் நீர் தாமே அவ்விதமான டிவைன் ஹீலிங் தருவீராக பாடி சேஞ்சுக்கு முன்னதாக நீர் டிவைன் ஹீலிங்கை அச்சாரமாக தருகிறீர் நீர் ஆண்டவரே அவ்விதமாக கட்டளையிடுவீராக ஆசீர்வதிப்பீராக இரக்கமாயிரும் ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.